மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் 10. மக்கபேயையும் அவருடைய ஆள்களையும் ஆண்டவர் வழிநடத்திச் செல்லவே அவர்கள் எருசலேம் கோவிலையும் நகரையும் மீட்டுக் கொண்டார்கள். அயல் நாட்டார் பொது இடங்களில் அமைத்திருந்த சிலை வழிபாட்டுக்குரிய பலிபீடங்களையும் கோவில்களையும் இடித்து தள்ளினார்கள். எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய பின் புதியதொரு பலிபீடம் எழுப்பினார்கள். கற்களிலிருந்து நெருப்பு உண்டாக்கி 2 ஆண்டு இடைவெளிக்கு பின் பலிகள் ஒப்புக் கொடுத்தார்கள். நறுமண புகை எழுப்பி விளக்கு ஏற்றி காணிக்கை அப்பங்களை படைத்தார்கள். இவை யாவும் செய்த பின் அவர்கள் குப்புற விழுந்து, இனி ஒருபோதும் இத்தகைய கேடுகள் தங்களுக்கு நேராதவாறு ஆண்டவரை வேண்டினார்கள். இனிமேல் எப்போதாவது அவர்கள் பாவம் செய்ய நேரிட்டால் அவரால் பரிவோடு தண்டிக்கப்படவும், கடவுளை பழிக்கின்ற பண்பாடு குன்றிய பிற இனத்தாரிடம் கையளிக்கப்படாதிருக்கவும் மன்றாடினார்கள். அயல் நாட்டார் கோவிலை தீட்டுப்படுத்தியதன் ஆண்டு நிறைவு நாளிலேயே, அதாவது கிஸ்லேவ் மாதம் 25 நாளிலேயே கோவில் தூய்மைப்பாட்டு விழா நடைபெற்றது. சில நாள்களுக்கு முன் அவர்கள் மலைகளிலும் குகைகளிலும் காட்டு விலங்குகளைப் போல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது கொண்டாடிய கூடாரத் திருவிழாவை நினைவு கூர்ந்து, இவ்விழாவையும் அதை போன்றே 8 நாளாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். எனவே தழைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசுங்கிளைகளையும் குறுத்தோலைகளையும் ஏந்தியவர்களாய் தமது திருவிடத்தை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்தும்படி செய்த கடவுளுக்கு புகழ்பாக்கள் பாடி நன்றி செலுத்தினார்கள். யூத இனத்தார் அனைவரும் ஆண்டுதோறும் இவ்விழாவை கொண்டாட வேண்டும் என்று பொதுவில் சட்டம் இயற்றி முடிவு செய்தார்கள். எப்பிபான் என்று பெயர் பெற்றிருந்த அந்தியோக்கின் முடிவு இவ்வாறு அமைந்தது. அந்த கயவனுடைய மகன் அந்தியோக்கு யூப்பாத்தோரின் ஆட்சி காலத்தில் நடந்தவற்றையும் போர்களின் போது ஏற்பட்ட பேரிடர்களையும் இப்போது சுருக்கமாக காண்போம். யூப்பாத்தோர் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது லீசியாவை ஆட்சியாளனாகவும், குலேசிரியா பெனேசி ஆகிய நாடுகளின் தலைமை ஆளுநராகவும் ஏற்படுத்தினான். முன்பு யூதர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்த அநீதியை முன்னிட்டு அவர்களுக்கு நீதி வழங்குவதில் மக்ரோன் என்று அழைக்கப்பெற்ற தாலமி முன்னோடியாக திகழ்ந்தான். அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்த முயன்றான். இதன் விளைவாக மன்னனின் நண்பர்களால் யூப்பாத்தோர் முன் அவன் குற்றம் சாட்டப்பட்டான். பிலமேத்தோர் தன்னிடம் ஒப்படைத்திருந்த சைப்ரஸ் நாட்டை கைவிட்டதாலும், அந்தியோக்கு எப்பிபானோடு சேர்ந்து கொண்டதாலும், துரோகி என்று எல்லாரும் தன்னை அழைப்பதை தன் காதால் கேட்டான். தன் பதவிக்கு ஏற்ற மரியாதையை பெற முடியாததால் நஞ்சு உண்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டான். கோர்கியா அப்பகுதிக்கு ஆளுநனான போது கூலிப்படையை அமர்த்தி வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் யூதர்களை தாக்கி வந்தான். மேலும் முக்கிய கோட்டைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இதுமேயரும் யூதர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர். எருசலேமிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டு போரை தொடர்ந்து நடத்த முயன்றனர். ஆனால் மக்கபேயும் அவருடைய ஆள்களும் பொதுவில் வேண்டுதல் செய்து கடவுள் தங்கள் சார்பாக போரிடுமாறு மன்றாடிய பின் இதுமேயருடைய கோட்டைகளை நோக்கி விரைந்தார்கள். விறுவிறுப்போடு அந்த இடங்களை தாக்கி கைப்பற்றினார்கள். மதில் மேல் நின்று போராடிய அனைவரையும் துரத்தி அடித்தார்கள். தங்களை எதிர்த்து வந்தவர்களுள் 20,000 பேரையாவது வெட்டி கொன்றார்கள். முற்றுகையை சமாளிப்பதற்கு தேவையானவை எல்லாம் கொண்ட வலிமை வாய்ந்த 2 கோட்டைகளில் குறைந்தது 9,000 பேர் அடைக்கலம் புகுந்தார்கள். அப்போது மக்கபே அவற்றை முற்றுகையிட போதுமான ஒரு படையை, அதாவது சீமோன், யோசேப்பு ஆகியோருடன் சக்கேயுவையும் அவருடைய ஆள்களையும் விட்டுவிட்டு தமது உதவி மிகவும் தேவைப்பட்ட இடங்களுக்கு சென்றார். ஆனால் சீமோனுடைய ஆள்களுள் பணத்தாசை கொண்டவர்கள் கோட்டைகளில் இருந்த சிலரிடமிருந்து 210 கிலோ வெள்ளியை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களுள் சிலரை தப்பி ஓடவிட்டுவிட்டார்கள். நடந்தது பற்றி மக்கபேயுக்கு தெரிவிக்கப்பட்டபோது அவர் மக்களின் தலைவர்களை கூட்டினார். தங்களுக்கு எதிராக மீண்டும் போரிடும் பொருட்டு பகைவர்களை விட்டுவிட்டதன் மூலம் பணத்திற்காக தங்கள் உறவின் முறையினையே விற்றுவிட்டார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார். இவ்வாறு காட்டிக் கொடுத்த அந்த ஆள்களை கொன்றார். இரு கோட்டைகளையும் உடனடியாக கைப்பற்றினார். தம் படைவலியால் தம் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கண்ட அவர் அந்த இரண்டு கோட்டைகளிலும் இருந்தவர்களுள் 20,000-க்கும் மிகுதியானவர்களை கொன்றார். முன்பு யூதர்களால் தோற்கடிக்கப்பட்ட திமோத்தேயு எண்ணற்ற அயல் நாட்டவரை கொண்ட கூலிப்படையை திரட்டினான். ஆசியாவிலிருந்து மாபெரும் குதிரைப்படையையும் சேர்த்துக் கொண்டு யூதேயா நாட்டை படைவலியால் கைப்பற்றும் எண்ணத்தோடு வந்தான். அவன் நெருங்கி வந்தபோது மக்கபேயும் அவருடைய ஆள்களும் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக்கொண்டும் தங்கள் இடையில் சாக்கு உடை உடுத்திக் கொண்டும் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். பலிபீடத்தின் முன் இருந்த படி மீது குப்புற விழுந்து தங்கள் மீது இரக்கம் காட்டவும் திருச்சட்டம் கூறுவது போல தங்கள் எதிரிகளுக்கு எதிரிகளாகவும் பகைவர்களுக்கு பகைவர்களாகவும் இருக்கவும் அவரை வேண்டினார்கள். வேண்டலுக்கு பின் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகரிலிருந்து நெடுந்தொலை சென்றார்கள். எதிரிகள் இருந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் அங்கு தங்கினார்கள். பொழுது புலர்ந்ததும் இரு படையினரும் போர் தொடுத்தனர். யூதர்கள் தங்கள் வெற்றிக்கும் புகழுக்கும் தங்கள் வலிமையை மட்டும் நம்பவில்லை, ஆண்டவர் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுக்கு அவர்களது சீற்றமே படைத்தலைவனாய் அமைந்தது. போர் கடுமையான போது ஒளி பொருந்திய 5 மனிதர்கள் பொற்கடிவாளம் பூட்டிய குதிரைகள் மேல் அமர்ந்து யூதர்களை நடத்துவது போன்று பகைவர்களுக்கு விண்ணிலிருந்து தோன்றினார்கள். அந்த 5 மக்கபேயை சூழ்ந்து கொண்டு தங்கள் படைக்கலங்களால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து காயப்படாதவாறு அவரை காப்பாற்றினர். பகைவர்கள் மீது அம்புகளையும் தீக்கணைகளையும் வீசினர். அதனால் பகைவர்கள் பார்வையிழந்து குழப்பமடைந்து சிதறுண்டு ஓட யூதர்கள் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். 20,500 காலாட்படை வீரர்களும் 600 குதிரை வீரர்களும் கொல்லப்பட்டார்கள். கைரையா என்ற படைத்தலைவனுடைய நன்கு அரண் செய்யப்பட்ட கசாரா என்ற கோட்டைக்கு திமோத்தேயு தப்பி ஓடினான். அப்போது மக்கபேயும் அவருடைய ஆள்களும் எழுச்சியுற்று கோட்டையை 4 நாளாய் முற்றுகையிட்டார்கள். கோட்டைக்கு உள்ளே இருந்தவர்கள் அதன் வலிமையில் நம்பிக்கை கொண்டு இழி சொற்களால் இறைவனை பழித்துக் கொண்டிருந்தார்கள். 5 நாள் விடிந்தபோது மக்கபேயின் படையைச் சேர்ந்த 20 இளைஞர்கள் இத்தகைய இறை பழிப்பை கேட்டு சீற்றம் கொண்டு துணிவுடன் மதிலை தாக்கி காட்டு விலங்கு போல சீறி பாய்ந்து தாங்கள் எதிர்கொண்டவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். மற்றவர்கள் மேலே ஏறிச் சென்று எதிரிகளை சுற்றி வளைத்துக் கொண்டு கோட்டைகளுக்கு தீ வைத்தார்கள். அத்தீயை கிளறிவிட்டு இறைவனை பழித்தவர்களை உயிருடன் எரித்தார்கள். மற்றும் சிலர் கதவுகளை உடைத்து எஞ்சியிருந்த படை வீரர்களை உள்ளே நுழையவிட அவர்கள் நகரை கைப்பற்றினார்கள். ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்த திமோத்தேயுவையும் அவனுடைய சகோதரனான கைரையாவையும் அப்பல்லோபானையும் அவர்கள் கொன்றார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்த பின் இஸ்ராயல் மீது பேரிரக்கம் காட்டுபவரும் அதற்கு வெற்றியை வழங்குபவருமாகிய ஆண்டவரை புகழ்பாக்களாலும் நன்றி பாடல்களாலும் போற்றினார்கள்.